திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம். இன்று பாவை விளக்கு.
தீபாவளி திருநாளுக்கென்றே புதிதாக படங்கள் தயாரித்து வெளியிடுவதென்பது தமிழ் திரையுலகின் மரபு போலும். படங்கள் பேசத் தொடங்கிய ஆரம்ப காலத்திலிருந்தே மற்ற நாட்களைப் போலன்றி தீபாவளி நாளன்று மட்டும் அதிக எண்ணிக்கைப்படியான திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. 1960 தீபாவளி பரிசாக 6 திரைப்படங்கள் வெள்ளித்திரையில் காட்சிக்கு வந்தன. அதில் 2 அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த மிக பிரபலமான எழுத்தாளர்கள் இருவரின் படைப்புக்கள். அந்த 2 படைப்புகளுமே ஏற்கனவே பிரபலமான வாராந்த சஞ்சிகைகளில் தொடர்கதையாக வெளியாகி பல வாசகர்களின் வரவேற்பை பெற்று பின்னர் நூலுருவாகி அடுத்து திரை வடிவமாகவும் மாற்றப்பட்டவை. அச்சிலிருந்து திரைப்படமாகிய அந்த நாவல்களில் ஒன்று டாக்டர் மூவா என்று அழைக்கப்படும் மூனா வரதராசனார் அவர்கள் எழுதிய பெற்ற மனம். சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன், பத்மினி பிரியதர்ஷினி போன்றவர்களின் நடிப்பில் பெற்ற மனம் திரைப்படமாக 60 தீபாவளி அன்று வெளிவந்தது. இதே நாளில் வெளியான மற்றைய பிரபல எழுத்தாளரின் படைப்பு இது.
என்ன மிஸ்டர் சிவாஜி, திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன சமாச்சாரம்?
ஆமா பாலாஜி, எனக்கும் அப்படிதான், திடீர்னு போன் வந்தது.
அப்படியா?
உடனே புறப்பட்டு வந்துட்டேன், என்னன்னு தெரியாது. காரணம் இல்லாம போன் பண்ணுவாரா?
ஏதாவது விஷயம் இருக்கும், இல்லாம கூப்பிடுவாரா என்ன?
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில எங்கேயும் போக வேண்டிய வேலை இல்ல. மிஸ்டர் அகிலன் அவர்களுடைய பாவை விளக்கு நாவலை படிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் ரசிகர்களாச்சே, பக்கத்துல இருந்தா ரசிப்பீங்களேன்னு உங்களை எல்லாம்
வரவழைச்சேன்.
யாருடைய வாழ்க்கை இங்கு கதையாக எழுத போகிறேனோ அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன், உங்களைப் போல. பல ஆண்டுகள் ஒன்றாக பழகியதால் தன்னை பற்றிய பல விவரங்களை அவன் என்னிடம் வெளியிட்டிருக்கான். அப்போது எனக்கு ஒரு அதிசயமான காட்சி தோன்றியது, வியப்பான அனுபவம் ஏற்பட்டது. எனக்கு எதிரில் இருந்த தணிகாசலத்துக்கு பதிலாக அந்த இடத்தில் குளுமையான ஒரு விளக்கொளி சுடர் விடுவதைக் கண்டேன். 4 பெண்கள் ஒன்று சேர்ந்து அகல் விளக்கொன்றை தங்கள் மென்கரங்களில் ஏந்தி நிற்பது போன்ற பிரமை. கண்களை நன்றாக கசக்கி விட்டுக் கொண்டு கவனித்தேன். 4 பெண்களும் ஒருவரில் ஒருவர் மறைந்து 2 பெண்களானார்கள். பிறகு அந்த இருவருமே ஒருவரில் ஒருவர் ஒன்றி ஒரே உருவாய் சமைந்து பாவை விளக்கானார்கள்.
நடிகர் திலகம் வாசிக்கும் பாவை விளக்கு கதையை கேட்க அரிதாரம் பூசாத முகங்களுடன் VK ராமசாமி, எஸ் ஏ அசோகன், கே பாலாஜி, மலையாள நடிகர் பிரேம் நசீர் போன்றவர்கள் கூடியிருந்தார்கள். இது பாவை விளக்கு படத்தின் முதற் காட்சி. இதே போலவே பாவை விளக்கு நாவலின் முன்னுரை.
யாருடைய வாழ்க்கை இங்கு கதையாக எழுதப் போகிறேனோ அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன்
என்ற முதல் வசனத்துடன் அகிலனின் பேனா அசைய தொடங்குகின்றது. PV அகிலாண்டம் என்ற இயற்பெயரை கொண்ட அகிலன் அவர்கள் இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் மிக உயர்ந்த பரிசான ஞானபீட பரிசை பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர். 1975 இவர் எழுதிய சித்திரப்பாவை என்ற நாவலுக்காக அந்த பரிசு தமிழுக்கு வரப்பெற்றது. 1963 அகிலன் எழுதிய வேங்கையின் மைந்தன் என்ற சரித்திர நாவல் சாகித்ய அகாடமி விருதை வென்றது. தமிழ் இலக்கியத்திற்காக சிறுகதைகள், நிகழ்கால புதினங்கள், வரலாற்று நாவல்கள், நாடகங்கள், சிறுவர் நூல்கள், கட்டுரை தொகுதிகள் என்று பல படைப்புகளை தந்த அகிலன் அவர்கள் திரைத்துறை பக்கமும் கொஞ்சம் தலை சாய்த்திருக்கின்றார். இவர் எழுதிய இன்னுமொரு புதினமான வாழ்வு எங்கே 1963 குலமகள் ராதை என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. 1977 வெளிவந்த MGRின் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் அகிலனின் கயல்வழி சரித்திர நாவலின் ஒரு பகுதி. 1963 TM சவுந்தரராஜன் நடித்து வெளிவந்த பட்டினத்தார் திரைப்படத்திற்கான நகைச்சுவை பகுதிகள் அல்லாத மற்றைய வசனங்களை எழுதியவர் அகிலன் அவர்கள். பாவை விளக்கு முன்னுரையில் தனது நெருங்கிய நண்பனின் வாழ்க்கை என்று குறிப்பிட்ட அகிலன் அவர்கள் தனது சொந்த அனுபவங்கள் போல உணர்ச்சி மயமாக மனப்போராட்டங்களை மிக அற்புதமாக சித்தரித்து எழுதியிருக்கின்றார் என்ற பாராட்டுதல்களையும் பெற்றுக்கொண்டவர். பாவை விளக்கு தணிகாசலம் என்ற எழுத்தாளரின் வாழ்க்கையில் குறுக்கிடும் 4 பெண்களின் உணர்ச்சி போராட்டங்கள் பற்றிய கதை. முதற் பெண் கௌரி. தணிகாசலத்தின் முறைப்பெண்ணான அவள் பின்னர் வாழ்க்கை துணையாகவும் ஆனவள்.
தூங்கமணி மின் போலும் வடிவத்தாள் வந்து தூங்காதே தூங்காதே எழுந்தன்னை பாரென்று சொன்னாள்.
அத்தா, கல்லூரி படிப்புக்குன்னு வந்துட்டு சதா இப்படி கவிதைகளை பாடிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்?
கௌரி, என் பேச்சு மூச்சு மகிழ்ச்சி இதயபூர்வமான காதல் எல்லாமே தமிழ் கவிதையின் மேலதான்.
அப்ப என் நிலைமை என்ன ஆகுறது?
என்ன கேட்டா உன் நிலைமைக்கு நானா பொறுப்பாளி?
அப்படின்னா என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டீங்களா?
கல்யாணமா? ஐய, இந்த பார், நான் கண்ணி தமிழதான் கல்யாணம் செஞ்சுக்குவேன், வேற எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஆமா,
தணிகாசலத்தின் வாழ்வில் இரண்டாவதாக நுழைந்தவள் தேவகி. வேட்டூரில் கல்லூரி படிப்புக்காக அவன் தங்கியிருந்த வீட்டின் சொந்தக்காரி. இவனை விட ஓரிரு வயதுதான் அதிகம். திருமணமாகி ஒரு சில மாதங்களிலேயே கணவனை இழந்த இளம் விதவை. அவளும் தன் நெஞ்சோடு புலம்பலை நேரடியாக தணிகாசலத்திடம் சொன்னாள்.
இந்த உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, நீங்க சம்மதம் சொல்லுங்க, இந்த சமூகமே எடுத்தாலும் சரி, உங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறேன்.
தணிகாசலம்,
நீங்க என் கூட பறக்கலையாலும் என் சொந்த சகோதரி மாதிரி நினைச்சு சொல்றேன், என் பேச்சை நம்புங்க.
தணிகாசலம் தம்பி, என்னை மன்னிச்சிடு, நான் வரேன்.
என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமே போறீங்களா?
பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே தோணல. என் வாழ்நாள் பூரா நான் இப்படியே காலம் கழிச்சு உன்னை என் சகோதரனாகவே பாவிச்சிட்டேன்.
உடனடியாக அக்காவாக மாறிய தேவகி தணிகாசலத்துக்கு இன்னல் நேரம் போதெல்லாம் முன்னின்று அவனுக்கு உதவி செய்பவளாக கதை முழுவதிலும் வருகின்றாள். நாவலைப் போலவே தேவகியின் பாத்திரம் திரைப்படத்திலும் மாற்றமடையாமல் படைக்கப்பட்டிருக்கின்றது. படத்தில் தேவகியாக நடித்தவர் பண்டரிபாய். தணிகாசலத்தின் வாழ்வில் மூன்றாவதாக வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி நுழைந்தாள். தேவதாசி குலத்தில் பிறந்த அவள் கோவில் திருவிழாவில் நடனமாடுவதற்காக தணிகாசலம் தொழில் பார்க்கும் ஊருக்கு வந்திருந்தாள். ஆரம்பத்தில் இலக்கிய புத்தகங்களை பரிமாற்றம் செய்து கொண்டவர்கள் பின்னர் இதயங்களையும் பரிமாறத் தொடங்கினர். காதலில் மகிழ் காலத்தில் எழுத்தாளனான தணிகாசலம் அவள் அழகில் மயங்கி கவிதையும் எழுதியதாக அகிலன் எழுதியுள்ளார். என்ன காதல் கவிதை என்று நாவலில் குறிப்பிடப்படாவிட்டாலும் படத்தில் கவிஞனோடு பாடகனாகவும் அவனை மாற்றிவிட்டார்கள்.
கண்ணல் மொழி பேசி வரும் கண்ணல் மொழி பேசி வரும் கண்ணியரின் திலகம் கண்ணல் மொழி பேசி வரும் கண்ணியரின் திலகம் கமலம் என் கமலம் செங்கமலம் கமலம் என் கமலம் செங்கமலம் வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தார் கண்ண செய்து கோடி கோடி கற்பனைகள்.
செங்கமலத்தின் சாகித்யம் சபையேறவில்லை. அவளை ஜமீன்தாரும் பட தயாரிப்பாளருமான ஒரு பணக்காரருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். பின்னர் செங்கமலத்தின் வாழ்வு திசை மாறி போவதினை நாவலில் விரிவாகவும் திரைப்படத்தில் சுருக்கமாகவும் காட்டியுள்ளார்கள். படத்தில் செங்கமலமாக நடித்தவர் குமாரி கமலா.
செங்கமலம் என் வாழ்க்கையில் இன்னல் போல் தோன்றி என் இதயத்தை கிளறிவிட்டு இறுதியில் என்னை ஏமாற்றி ஓடிவிட்டாள். கௌரி எனக்காக வாழ்ந்து நாளை நான் மணக்காவிடில் இறப்பேன் என்கிறாள். ஆசை காட்டி மறைந்தாள் ஒருத்தி, ஆவியை உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என்கிறாள் மற்றொருத்தி. இதில் யாரை மறப்பது, எவளை நினைப்பது?
கௌரி கல்யாண வைபோகம் முடிந்தபின் தணிகாசலத்தின் வாழ்வில் குறுக்கிடுகின்றாள் கல்லூரி விரிவுரையாளரும் தணிகாசலத்தின் நீண்ட நாள் வாசகியுமான உமா. மெல்ல மெல்ல தணிகாசலம் கௌரி குடும்பத்தோடு ஒன்றாகி அவர்களது குழந்தைகளோடு உறவாகி அவர்களது குடும்பத்துள் ஒருத்தியாகவே மாறிவிட்ட உமா தணிகாசலம் என்ற எழுத்தாளனை புகழ் வெளிச்சத்தில் நிறுத்துவதற்கும் முன்னிற்கின்றாள். பாவை விளக்கு நாவலின் மூன்றாம் பாகம் தணிகாசலம் உமா ஆகிய இருவருக்கும் இடையில் உள்ளாடும் உணர்வு குமுறல்களை சித்தரிப்பதாகவே அமைந்திருக்கின்றது. திரைப்படத்திலும் பெரும் பகுதி இவர்களை சுற்றியே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
அவசியம்
இல்லை. காலம் பூராவும் அந்த தணிகாசலத்து கூடவே சதா கதை எழுதிக்கிட்டு அவன் குழந்தையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அந்த கௌரிக்கு தொண்டு வேலைதான் செய்துகிட்டு இருப்பேன்னு
சொல்றியா? அதுலதான் எனக்கு நிம்மதி கிடைக்குது. அப்படியே இருந்து செத்துட்டா போதும்னு தோணுது.
உமா, உன்னால அந்த தணிகாசலத்துக்கு ஊருக்குள்ள ஒரே கெட்ட பேர். ஒரு குழந்தைக்கு தாப்பனாரா இருக்கிறவன் தான் பெஞ்சாதிக்கு துரோகம் செஞ்சுட்டு உன் மேல ஆசை புடிச்சு போய் சதா உன் கூடவே சுத்திட்டு இருக்கானே இந்த ஊரே சொல்லுது தெரியுமா?
கண்ணனை நினைந்து உருகிய ராதையைப் போலவே உமாவின் பாத்திரம் காதலுக்காக உருகுவதாக படைக்கப்பட்டிருக்கின்றது. தணிகாசலமும் உமாவும் தங்கள் தங்கள் காதலை வெளிப்படையாக மற்றவர்கள் முன் தெரியப்படுத்தும் பொழுது உமா தன் இறுதி கட்டத்தில் இருக்கின்றாள்.
வேடிக்கை வாழ்க்கையில புகுந்து இடிச்சு தள்ளிடாதோ தாயா இருந்த என் நெஞ்சத்துல பெருக்கெடுத்து ஓட எழுத்து வெள்ளமா இருந்த கடத்தில நீயே என்னுடைய நெஞ்சத்தை இருட்டாக்கிடாதோமா? உமா இத பாருமா, கண்புடிச்சு பாருமா, கண்புடிச்சு பாருமா, எங்களை மோசம் பண்ணிடாதம்மா, எங்களால தாங்க முடியாதுமா.
படத்தில் உமாவாக நடித்திருந்தவர் எம் என் ராஜம். மூன்று பாகங்களாக 660 பக்கங்களில் அச்சிடப்பட்டிருக்கும் பாவை விளக்கு நாவல் 58 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை 20 மறுபதிப்புகளை கண்டது.
காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழும் காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம்மா.
தாஜ்மஹாலுக்கு உமாவோடு சென்றபோது அவன் படித்த அதே வரிகளை சொல்லி சொல்லி அலறினான். எங்கும் நிறைந்த ஆண்டவனே, எல்லாமான ஒருவனே, எங்களால் எந்த சுமையை தாங்க முடியாதோ அந்த சுமையை எங்களுக்கு தராதே, நாங்கள் வலுவிழந்த மனிதர்கள்.
இதுவரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம் பாவை விளக்கு.